إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه والله تعالى يقول له واتقوا القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون صدق الله العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما أكل أحد طعاما قط خيرا من أن يأكل من عمل يده وإن نبي الله داود عليه الصلاة والسلام كان يأكل من عمل يده رواه البخاري ومسلم விருந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபூக்கப்படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடற்ற வந்தனமும் அஞ்ஞான இருளின் அதிகார ஆட்சியை அடியோடு சாய்த்து இறையருளை ஏற்றி வைத்த இருளக நேசர் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுகமத்தையாவது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் ஷிர்க் அதிகாரிகள் யுகமுடிவுநாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாப்பெருளும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக புனித ஜுமாவின் கடமை பெரிதென மதித்து அல்லாஹ் நறு சிறக்கும் அவனது அருளகத்தில் இறை இல்லத்தில் ஒன்று குவிவிருக்கும் அல்லாஹ் நல்லே இஸ்லாமிய சகோதரர்களே எப்பொழுதிலும் எத்தந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சு நடக்குமாறு முதற்கண் அடியனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வக்கியத்தன்னும் நட்போதனை கூறுகின்றேன் சான்று பகர்கின்றேன் அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே இல்லாமல்ல அல்லாஹ் இல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமான சத்தியமான யாராலும் எவராலும் சந்தேகிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான் அந்த தீன் இஸ்லாத்தில் அல்லாஹ் இல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்வுக்கு எவைகள் தேவையோ அனைத்தையும் பூர்ணப்படுத்திருக்கிறான் தொழுகை மட்டுமல்ல நோன்பு மட்டுமல்ல ஜக்காத்து மட்டுமல்ல மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் பூர்ணப்படுத்திய மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாம் அதிலே ஆட்சி செய்கின்ற முறை சொல்லப்பட்டிருக்கிறது வியாபாரத்துடைய முறை சொல்லப்பட்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கையின் வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மனிதனது பிறப்பு முதல் இறப்பு வரை அவனது உடல் உயிர் பெற்றதில் இருந்து மன்னரை நோக்கி செல்கின்ற வரைக்கும் உள்ள அத்தனை விடயங்களையும் கற்றுத்தந்த மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாம் எதனை எப்படி செய்தால் ஒரு இபாதத்தாக இறை வணக்கமாக மாறுமோ அதனை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது அருமையான சகோதரர்களே பெரியவர்களே அந்த வகையில் உலகத்தில் வாழுகின்ற ஒரு மனிதன் தனது உழைப்பை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் சம்பாத்தியத்தை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் வருவாய் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சில முறைகளை போதிக்கின்றது அந்த முறைகளை பேணி ஒருவர் உழைப்பு செய்வாரேயானால் சம்பாத்தியம் புரிவாரேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வியாபாரத்தை பாதுகாப்பான் நமது உத்தியோகத்தை பாதுகாப்பான் நமது பொருளாதாரத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல அதிலே பரக்கத் இருக்கிறது அதிலே நிம்மதி இருக்கிறது, அதிலே சந்தோஷம் இருக்கிறது. இதற்கு மாற்றமாக அல்லாஹ் ஹராமாக்கிய வழியிலே ஒருவர் பணம் சம்பாதிக்க முனைகின்ற பொழுது அவர் செல்வத்திலே கொடிகட்டி பறக்கலாம், மிகப்பெரிய லட்சாதிபதியாக இருக்கலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் அது அல்லாஹ் ஹராமாக்கிய வழியிலே தேடப்பட்ட பணமாக இருந்தால், அவன் தடை செய்த பாதையிலே தேடிய வருவாயாக இருந்தால் அதிலே அழிவு இருக்கிறது, அதிலே ஆபத்து இருக்கிறது, அதிலே பிரச்சனை இருக்கிறது. அது அவனை படு பாதாள குழியில் கொண்டு போய் போட்டுவிடும், அவனுக்கு பாரிய நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, நீங்கள் பிறரிடம் கையேந்துவதை விட, சுவால் செய்வதை விட, பிச்சை கேட்டு திரிவதை விட, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஹலாலான முறையில் உழைக்கின்ற உழைப்பு இருக்கிறது, இதுதான் அல்லாஹ்வுக்காக சிறந்த சம்பாத்தியம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, சஹாபாக்கள் ஈச்சம் மரங்களை நட்டி அதற்கிடையில் விவசாயம் செய்து கைகளிலே கரக்கட்டைகள் ஏற்பட்டிருந்த, பொக்கலங்கள் ஏற்பட்டிருந்த ஒரு சில நாயக தோழர்களை கண்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்கள். தோழர்களே, உங்களை போன்ற உழைப்பாளிகள் நமது சமுதாயத்துக்கு தேவை என்று வாழ்த்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஒரு ஹதீஸிலே வருகின்றது, ஒரு உழைப்பாளியின் கையை கண்ட ரசூலுல்லா அவருடைய கை சொரசொரப்பாக இருந்தது, மிகவும் கனமாக இருந்தது. தோழரே, உங்களது கை சொத்தாக இல்லையே, இது மிருதுவாக இல்லை என்று கூறும் பொழுது அதற்கு அம்மனிதர், யா ரசூலுல்லா, நான் மண்வெட்டிகளை பிடித்து விவசாயம் செய்கிறேன், ஆயுதங்களை ஏந்தி தொழில் புரிகிறேன், அதனால் எனது கை தடிப்பமாக இருக்கின்ற கூறும் பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மனிதரின் இரு கரங்களை பிடித்து முத்தமிட்டார்கள். முத்தமிட்டதற்கு பிறகு சொன்னார்கள், அருமை தோழரே, உங்களை போன்ற உழைப்பாளிகள் நமது சமுதாயத்துக்கு தேவை என்று வாழ்த்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்த்திவிட்டு சொன்னார்கள், மா கலஹதுன் தாமன் கத் கைரம் மின் அக்குல மின் அமலியதி, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவில் ஆக சிறந்த உணவு அவன் செய்யக்கூடிய சம்பாத்தியத்திலே அல்லாஹுக்கு விருப்பமான சம்பாத்தியம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஹலாலான முறையில் உழைக்கின்ற உழைப்பாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னார்கள், வஇன்ன நபியல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹுடைய வருகைக்கு முன்னால் வந்த நபிமார்களின் வரிசையில் அரச ஆட்சியும் நபி பட்டமும் ஒரே நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நபி இருக்கும் என்றால் அவர் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நாட்டு அரசர் கூட பொதுச்சத்துக்களை சாப்பிடக்கூடாது, பைத்துல் மாலை எனது சொந்த பணமாக சொந்த தேவைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று இரும்புகளை உருக்கி ஹலாலான முறையில் உழைப்பு செய்து தனது வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, உழைப்பு இல்லாது சம்பாத்தியம் இல்லாது வீட்டிலே சோந்தரியாக தூங்கி கிடப்பதையோ அல்லது அயன் மடியாது டிப்டப்பாக ஆடை அணிந்து கொண்டு பாதையில் அரட்டி அடித்து திரிவதை இஸ்லாம் ஒருபொழுதும் வரவேற்கவே இல்லை. அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அல் மூமினுல் கவி அஹப்பு இலல்லாஹ் மினல் மூமினில் லஈப், உழைப்பு இல்லாது சம்பாத்தியம் இல்லாது வீட்டு சோறு சாப்பிடுகின்ற இடி சோறு சாப்பிடுகின்ற சோம்பேறி வாலிபனை விட கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஹலாலான முறையில் உழைக்கின்ற பலசாலி இருக்கிறாரே, இவர்தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம் எப்படி உழைப்பை ஊக்கப்படுத்திருக்கிறதோ, ஒரு மனிதன் உழைத்து உண்ண வேண்டும் என்று அறிமுகப்படுத்திருக்கிறதோ, அதற்கு சில முறைகளை சில நிபந்தனைகளை சில சட்டங்களை முன்வைத்திருக்கிறது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது, எனது கையிலே சொலசொலையாக பணம் கிடைக்க வேண்டும், நான்கு திடீர் கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்பதற்காக நம்முடைய உழைப்பிலே ஹராம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. நமது சமுதாயத்திலே இன்று வட்டிக்கு குறைவு கிடையாது, சூதுக்கு குறைவு கிடையாது, ரேஷ்மைக்கு குறைவு கிடையாது, கப்பத்துக்கு குறைவே கிடையாது. வெக்க கேடு அந்நியர்கள் பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு, எள்ளி நகை ஆடுகின்ற அளவுக்கு நமது சமுதாயத்திலே எத்தனையோ முஸ்லீம்கள் இன்று குடும்ப வியாபாரிகளாக இருக்கிறார்கள், போதை பொருட்களை விற்பனை செய்கிறார்கள், வட்டிக்கடை முதலாளியாக இருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரர்கள் இளம் வயது பெண்களை வயது குறைவ ஆவணங்களை எல்லாம் செய்து பணிப்பெண்ணாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அதன் விரைவாகத்தான் நேற்று நாம் கேள்விப்பட்ட அந்த அதிசய சம்பவம், ரிசானா என்ற யுவதியுடைய நிலைப்பாடு என்னதாகிவிட்டது சகோதரர்களே, அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அவருடைய ஆரம்ப கட்டத்தை எடுத்து நோக்கினால் அங்கே போலி ஆவணங்கள் செய்யப்பட்டு வயது குறைந்த பெண்ணை வயது கூடியதாக ஆவணங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்ததன் காரணமாக அவருடைய முடிவு என்னதாகிவிட்டது. 10,000 லாபத்துக்காக, 5,000 லாபத்துக்காக எத்தனை அல்லாஹ்வுடைய தக்குவா இல்லாத, அல்லாஹ்வுடைய பயமற்றம் இல்லாத எத்தனை ஏஜென்சி முகவர்கள், எத்தனையோ முகவர் உரிமையாளர்கள் இன்று ஹராமான முறையில் பணம் சம்பாதிப்பதற்கும் இன்று அடிமைப்பட்டு விட்டார்கள். எனவே நேற்று நடைபெற்ற இந்த சம்பவம் இந்த இலங்கை நாட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு அதிர்ச்சியையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் இதனை ஒவ்வொரு மூமின்களும் படிப்பினை பெற வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் தமது குமரி பெண்களை வெளிநாட்டுக்கு பணிப்பெண்ணாக ஏற்றுமதி செய்வதை விட்டு அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் இது ஒரு படிப்பினை, ஒவ்வொரு குமரி பெண்களுக்கும் ஒரு படிப்பினை, ஒவ்வொரு முகவர் நிலங்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த குற்றத்துக்கு ஆதரவாக உறுதுணையாக இருந்து செயல்பட்டார்களோ அவர்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். நாளை இல்லை என்றால் நாளை கியாமத்துடைய நாளையில் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, வறுமை கோட்டில் வாடுவது உண்மைதான். தன்னுடைய சகோதர சகோதரருடைய கல்வி முன்னேற்றத்துக்காக, பொருளாதார முன்னேற்றத்துக்காக, தனது வீட்டை புனரமைப்பு செய்வதற்காக நன்னோக்கத்தில் பிரயாணம் செய்வது, தொழிலுக்காக வேண்டி பயணிப்பது அது அது உண்மை என்றிருந்தாலும் அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் முறை சொல்லி தருகிறது, மார்க்கம் முறை கற்று தருகிறது. அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டியவர்கள், உண்மை உரைக்க வேண்டியவர்கள், வழிகாட்டியாக நடக்க வேண்டிய முஸ்லீம்கள் ஹராமான முறையிலே நாலு பணம் சம்பாதிப்புக்காக வேண்டி திருட்டுத்தனமான முறையில் ஏஜென்சிகளை நடாத்துவதற்கும் இன்று அடிமைப்பட்டு விட்டார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை ஹராமாக்கி வைத்திருந்தால் அதிலே யாருக்கும் கடுகு முனை அளவு கூட லாபம் கிடையாது, வெற்றி கிடையாது, அதிலே நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. உதாரணத்துக்காக வட்டியை எடுத்து நோக்கின்ற பொழுது வட்டி குட்டி போடும் என்று நாம் நினைத்திருக்கின்றோம், அது பொருளாதாரத்துக்கு வழிவகுக்கும் என்று நாம் எண்ணிக்கிறோம், அது வியாபாரத்தை மெழுகூட்டும் என்று அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் வல்லவன் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், சதக்காவை வளர்க்கிறான். எந்த வட்டி வெளி பார்வையில் பொருளை வளர்ப்பவள் தோன்றுகிறதோ அது பொருளை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த சதக்கா, எந்த தர்மம் பொருளை அளிப்பது போல் தோன்றுகிறதோ அது பொருளை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. வங்கியிலே லோன் எடுத்து வியாபாரம் செய்தவர்கள், வங்கியிலே லோன் எடுத்து வீடு கட்டியவர்கள், பினான்ஸுக்கு வாகனம் வாங்கியவர்கள் எடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இன்று நாட்டை விட்டு தலைமறைவாகின்றார்கள், ஊரை விட்டு தலைமறைவாகின்றார்கள், குடும்பத்தை விட்டு தலைமறைவாகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை ஹராமாக்கி வைத்திருந்தால் அதிலே சமுதாயத்துக்கு, தனிப்பட்ட வாழ்வுக்கும் சமுதாய வாழ்வுக்கும் அதிலே பிரச்சனை இருக்கிறது, அதிலே அழிவு இருக்கிறது, அதிலே ஆபத்து இருக்கிறது. தனக்குத்தான் எதையும் செய்ய முடியும், தான் ஒரு கெபடியனாக இருக்கிறேன், தான் ஒரு கிரிமினல் காரனாக இருக்கிறேன், தான் ஒரு தலையுள்ள
நல்லவனாக இருக்கிறேன் என்று உலகத்திலே தம்பட்டம் அடித்தாலும் மிகப்பெரிய சதிகாரனாக மிகப்பெரிய ஹிக்மத்துள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவேதான் ஹராமான தொழிலுக்காக வேண்டி நாம் உடந்தையாக தேவையில்லை. சிறிய ஒரு தொழிலாக இருந்தாலும் அது பெட்டிக்கடையாக இருக்கலாம், கடலில் வியாபாரமாக இருக்கலாம், வடை வியாபாரமாக இருக்கலாம், சிறிய ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை ஹலாலாக செய்கின்ற பொழுது, நீதி நேர்மையாக செய்கின்ற பொழுது அதிலே பரக்கத் இருக்கிறது, அதிலே நிம்மதி இருக்கிறது, அதிலே சுபீட்சம் இருக்கிறது. இதற்கு மாற்றமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற தோன்மையில் ஹராம் ஹலால் சிந்திக்காது உலகத்திலே ஹராத்துக்கு அடிமைப்பட்டதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரத்தை இருக்கக்கூடிய வரக்கத்தை பறித்தெடுத்து விட்டான். அநேகமான வியாபாரிகள் குறிப்பிடுகிறார்கள், வியாபாரம் வேகமாக இல்லையே, வியாபாரம் சுறுசுறுப்பாக இல்லையே, சீசன் நன்றாக இல்லை என்று வாயூர கூறுகின்றார்கள். ஆம், குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்கிறது, எந்த வீட்டில் எந்த நாட்டில் ஹராமான சம்பாத்தியம் தலைவிரித்தாடுமோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரத்தை இருக்கக்கூடிய அந்த வரக்கத்தை பறித்தெடுத்து விடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த ஒரு மனிதன் ஹராமான முறையில் பணம் சம்பாதித்து அவன் விபச்சார விடுதிக்காக வேண்டி ஒரு பெண்ணை ஆட்டோவில் ஏற்றி ஹையர் செல்கின்ற வியாபாரமாக இருக்கலாம், அல்லது ஹராமான முறையில் பணம் அடுத்தவருடைய பொருளை திருடி அடுத்தவனை ஏமாற்றி அவன் பணம் பெறுவதாக இருக்கலாம். இப்படியான முறையில் பணம் சம்பாதித்து எவன் தனது உடம்பை வளர்ப்பானோ அந்த உடம்புக்கு என்ன கிடைக்கும்? அந்த உடம்பு நரகத்துக்கு தான் தகுதியானது, சொர்க்கத்துக்கு தகுதியே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனை அன்றைய நாயக தோழிகள் சஹாபியாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். ஹராம் என்று சொல்லும் பொழுது பயந்தார்கள் சஹாபாக்கள், இஸ்லாத்தை விளங்கியவர்கள், ஈமானி உணர்வுள்ளவர்கள், தனது மனைவார்களுக்கும் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் ஹராம் என்று சொல்லும் பொழுது பயந்தார்கள். எவ்வளவு தூரம் பயந்தார்கள் தெரியுமா? தன்னுடைய கணவன்மார்கள் உழைப்புக்காக வேண்டி வெளிக்கிளம்புகின்ற பொழுது அக்கணவன்மார்களை நோக்கி செல்வார்களாம், அருமை கணவரே, நீங்கள் தொழிலுக்காக வேண்டி செல்கிறீர்கள், வியாபாரத்துக்காக வேண்டி வெளிக்கிளம்புகிறீர்கள், ஹராமான முறையில் பணம் சம்பாதித்து அப்பணத்தை வீட்டுக்கு எடுத்து வர வேண்டாம், நீங்கள் உழைப்பு இல்லாது சம்பாத்தியம் இல்லாது தொழில் இல்லாது வீட்டிலே சோம்பேறியாக தூங்கி கிடந்தால் அவன் மூலம் ஏற்படுகின்ற பசி, அவன் மூலம் ஏற்படுகின்ற பட்டினி, அவன் மூலம் ஏற்படுகின்ற சிரமங்களை எல்லாம் நாங்கள் சகித்துக் கொள்வோம், ஹராமான முறையில் பணம் சம்பாதித்து அப்பணத்தை வீட்டுக்கு எடுத்து வந்தால் அதை எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் உண்ண தருவீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதை மறந்து விட்டீர்களா? எந்த ஒரு உடம்பிலே ஹராமான ஒரு பிடி அல்லது உணவு கலக்கப்படுமோ அவர் கால் கடுக்க கடுக்க கண் சிமிட்டி சிமிட்டி வணக்கம் புரியக்கூடிய நாளாந்த வணக்கசாலியாக இருக்கலாம், ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்த மிகப்பெரிய ஹாஜியாக இருக்கலாம், நெற்றி கறுக்க கறுக்க கால் கடுக்க கடுக்க சுஜூது செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம், அவனுடைய உடம்பிலே ஹராமான ஒரு பிடி அல்லது உணவு கலக்கப்பட்டால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, அது நரகத்துக்கு தான் தகுதியானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை மறந்தீர்களா என்று உழைப்புக்காக வேண்டி வெளிக்கிளம்புகின்ற கணவன்மார்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புகிறார்களே என்றால், அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இதே போன்ற ஒரு வார்த்தை ஒரு பெண்ணுடைய வாயிலிருந்து வந்தாலே போதும் அக்கணவன் திரும்பி நடப்பதற்காக, இத்தகைய வார்த்தைகள் வருவதற்காக அவர்களுக்கு ஈமானை உணர்த்துகின்றோமா? இஸ்லாத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோமா? அதற்கான சூழலை வீடுகளில் ஏற்படுத்துகின்றோமா? இல்லவே இல்லை. அவர்களுக்கு தொலைக்காட்சி வேண்டும் என்றால் அந்த டிவியை வாங்கி கொடுக்கிறோம், அவர்களுக்கு ஆபரணம் வேண்டும் என்றால் அந்த ஆபரணத்தை வாங்கி கொடுக்கிறோம், அவருடைய உள்ளத்தை இருக்கக்கூடிய ஆசை அந்த டிவியும் ஆபரணமும் வீட்டு தளபாடங்களும் தான். ஒரு நாளைக்கு கணவன் தொழிலுக்கு செல்லவில்லை என்றால் அங்கே அதற்கு ஆரம்பிக்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரனை பாருங்களேன், நன்றாக உழைத்து வாகனம் எடுத்திருக்கிறான், எத்தனையோ கடைகளை வைத்திருக்கிறான், எத்தனையோ தோட்டங்களை வாங்கியிருக்கிறான். ஏன் உங்களுக்கு இந்த ஊக்கம் இல்லை? ஏன் இந்த முயற்சி இல்லை என்று ஹராமான தொழிலுக்காக வேண்டி தனது கணவன்மார்களை ஊக்கப்படுத்துகின்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இதற்கு யாரையும் காரணமாக சொல்ல முடியாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ எந்த ஒரு குடும்ப தலைவனோ ஹராமான முறையில் பணம் சம்பாதித்து அதனை தனது பிள்ளைகளுக்கு உண்ண கொடுப்பானையானால், கடை கடையாக கடன் வைத்துவிட்டு அக்கடனை திருப்பிக் கொடுக்காமல் மறுகடையில் சாமான் வாங்குகிறார், அதிலே வில்லறிவிச்சால் மற்ற கடையில் சாமான் வாங்குகிறான். இப்படி திருட்டுத்தனமான முறையிலே, அல்லாஹுக்கு பொது நீதி இல்லாத முறையிலே யார் பணம் சம்பாதித்து தனது பிள்ளைகளுக்கு உண்ண கொடுப்பானோ அவன் தனது பிள்ளைகளை ஹராத்துக்கு தயார்படுத்துகின்றான். அந்த பிள்ளையின் உள்ளத்திலே ஈமானிய உணர்வு இருக்காது, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்காது, மனைவியின் உள்ளத்திலோ கணவனுக்கு வழிபடுகின்ற தன்மை இருக்காது, அவன் செய்யக்கூடிய ஆசை ஆர்வம் இருக்காது. ஏன்? ஹராமான முறையில் உண்ண கொடுத்தவன் காரணமாக அங்கே ஹலாலுக்கு வழிவகுக்காது. அநேகமான பெற்றோர்கள் சொல்கிறார்கள், எனது மனைவி நன்றாக உபசரிக்கிறேன், எனது பிள்ளைகளை பராமரிக்கிறேன், உண்ண கொடுக்கிறேன், உடுக்க கொடுக்கிறேன், எல்லா பயணங்களுக்கும் அழைத்து செல்கிறேன், ஆனால் எனது பிள்ளைகள் என்னை மதிக்கிறான் இல்லை, எனது மனைவி எனது பேச்சை கேட்கிறார் இல்லை, எனது மனைவி எனக்கு வழிபடுகிறார் இல்லை, உங்களுக்கு யாரும் சூனியம் செய்யவில்லை, உங்களை பிரிப்பதற்காக வேண்டி அங்கே சந்தினை நடக்கவில்லை. உங்களது சம்பாத்தியத்தை சிந்தனை செய்து பாருங்கள், சம்பாத்தியத்திலே உழைப்பிலே ஹராம் கலக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மனைவியின் உள்ளத்திலோ கணவனுக்கு பயந்து நடக்கின்ற தன்மை கிடையாது, பிள்ளைகள் உள்ளத்திலோ தந்தை மதிக்கின்ற பண்புகள் கிடையாது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், மனிஸ்தரா சௌபன் யஸ்ரதி தராகிம் வபீஹி திர்ஹமுன் ஹராம் லம் யக்பலில்லாஹு லஹு ஸலாத்தன் மாதாம அலைஹி. எவ்வளவு தூரம் ஹராத்தை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று முழுக்க முழுக்க சரியத்துக்கு மாற்றமாக நடைபெறுகின்ற வியாபாரம் நடைபெற்று கொண்ட ஒரு காலம், நமது உழைப்பை ஹலாலாக்க முயற்சியுங்கள். இன்று நாம் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹராமான முறை உழைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த அடியாருடைய அனாதை நெருப்பை எடுத்துக்கொண்டு ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார், உம்ராவுக்கு செல்கிறார், ஹராம் கெட்டியதோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்கிறார். மலக்குமார்கள் சொல்வார்கள், லா லப்பைக் வலா சஅதை, உனக்கு லப்பைக்கும் கிடையாது சஅதைக்கும் கிடையாது, நீ உழைத்து வந்த பணமோ ஹராமாக இருக்கிறது, நீர் கட்டுகின்ற இஹ்ராமோ ஹராமாக இருக்கிறது, நீர் செல்கின்ற பிரயாணம் ஹராமாக இருக்கிறது, நீர் எடுத்து வந்த பணமும் அடுத்த அடியானுடைய அனாதை சொத்தாக இருக்கிறது, அமானித பொருளாக இருக்கிறது, இந்த ஹஜ்ஜிலே இந்த உம்ராவிலே உனக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று மலக்குமார்கள் மறுத்து விடுகிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஒருவர் 10 திர்ஹம் கொடுத்து 10 வெள்ளி காசுகள் கொடுத்து ஒரு ஆடை வாங்குகிறார், ஒரு ஷேத் வாங்குகிறார், அந்த 10 வெள்ளி காசிலே ஒரு வெள்ளி காசி ஹராமான பணமாக இருந்தால் அதனை அணிந்து கொள்ளும் காலம் எல்லாம் லம் யக்பலில்லாஹு லஹு ஸலாத்தன் மாதாம அலை, அவளது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணத்துக்காக ஒருவர் 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேத் வாங்குகிறார், ஒரு சாராம் வாங்குகிறார், அந்த 500 ரூபாயிலே 50 ரூபாய் ஹராமான பணமாக இருந்தால் அதனை அணிந்து சொல்லும் காலம் எல்லாம் அவனது அமல்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு ஷேத் என்ன, சிலருடைய வாழ்வே முழுக்க முழுக்க ஹராத்திலே கழிகின்றது. அவர் வீடு கட்டுகின்றார், வாகனம் வாங்குகிறார், எத்தனையோ கடைகளை வைத்திருக்கிறார், அந்தரங்கத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் அவர் கட்டிய வீடோ வங்கியில் எடுத்த லோனாக இருக்கிறது. இருக்கிறது, அவர் ஓடுகின்ற வாகனமும் பினான்ஸ் ஆக இருக்கிறது, அவர் லீசிங் ஆக இருக்கிறது. 27 தினமன்று ரமலானுடைய காலத்திலே தௌபாவுக்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வாகனத்திலே வந்து இறங்குகிறார்கள். அவர் வருகின்ற வாகனமும் லீசிங் ஆக இருக்கிறது, அதுவும் பினான்ஸ் ஆக இருக்கிறது. எங்கே தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எடுத்த வாகனமும் வட்டியாக இருக்கிறது, செய்கின்ற வியாபாரமும் அடுத்த அடியாவுடைய அமானுல சொத்தாக இருக்கிறது. எங்கேயாவது பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அந்த அனாதை குழந்தைகளை பொறுப்பேற்று ஒரு மாதம் முன்ன கொடுத்து உடுக்க கொடுத்து அவர்களின் சொத்தை எழுதிக் கொள்கிறார்கள், காணி எழுதிக் கொள்கிறார்கள். அடுத்தவுடைய கடைகையோ அல்லது வீட்டையோ வாடகை கெடுத்து விட்டு அதற்கு ஒப்பந்தம் செய்துவிட்டு அதற்கு மாறு செய்கின்ற துரோகம் செய்கின்ற எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இதற்கெல்லாம் கேள்வி இறக்கிறது. அல்லாஹ்விடம் பதச்சல் யாக வேண்டுமே, கபரிலே நெருப்ப அனுபவிக்க வேண்டுமே என்று யாரும் சிந்தித்ததுண்டா? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத, யாரும் யாருக்கும் கை கொடுக்க முடியாத அந்த பயங்கரமான மஹ்ஷர் மைதானத்திலே 5 கேள்விகள் கேட்கப்படாத வரையில் முன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைக்க முடியாது, எப்படி தப்ப முடியும்? அல்லாஹ் நல்லே, இந்த உலகத்திலே தான் அடுத்த அடியாவுடைய வீட்டை அபகரித்து விட்டு, கடை அபகரித்து விட்டு, சொத்தை சூறியாடி விட்டு, அடுத்தவுடைய காணியிலே ஒரு சான் அநியாயமாக எடுத்து விட்டு, ஜட்ஜுக்கு முன்னால், லோயருக்கு முன்னால், புரட்டருக்கு முன்னால் எனக்கு பேச்சாற்றல் இருக்கிறது, எனக்கு நாவாற்றல் இருக்கிறது, நான் ஒரு நாட்டு மந்திரியாக இருக்கிறேன், நான் ஒரு மினிஸ்டராக இருக்கிறேன், நான் ஒரு ஊர் தலைவராக இருக்கிறேன், நான் ஒரு மௌலானாவாக இருக்கிறேன் என்று உலகத்திலே உலக செல்வாக்கை வைத்து, பணத்திற்கு ஆதிக்கத்தை வைத்து உண்மையை பொய்யாக்கலாம், பொய்யை உண்மையாக்கலாம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் நாளை கியாமத்துடைய நாளையில் நம்முடைய வாய்கள் பூட்டுப்படுகின்ற பூட்டு போடப்படுகின்ற அந்த பயங்கரமான நாளிலே நமக்கு எதிராக கைகள் பேசும், நம்முடைய கால்கள் பேசும், நம்முடைய உறுப்புகள் பேசும். அந்த நாளிலே 5 கேள்விகள் கேட்கப்படும். அவைகளில் மிக முக்கியமான ஒன்று சார், வான்சின் வான் மாளிகை மின் ஐநைக்கு சுவைமா அம்பகா, பொருளை எந்த வழியில் செலவழி சம்பாதித்தாய், சம்பாதித்த பொருளை ஈட்டிய பொருளை எந்த வழியில் செலவழித்தாய் என்று சம்பாதித்ததற்கும் கணக்கு சொல்லியாக வேண்டும், செலவழித்ததற்கும் பதில் சொல்லியாக வேண்டும். ஆனால் இன்று நம் மனிதருடைய கையிலே பணம் கிடைத்து விட்டால் குரங்குடைய கையிலே பூமாலை கிடைத்தது கொண்டு இருக்கிறது, எதற்கு செலவழிக்க வேண்டும், எந்த வழியில் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த முறை தெரியாது, அதனுடைய சட்டம் தெரிந்தும் தெரியாது போல இன்று நடிக்கிறார்கள், நாடகமாகிறார்கள். அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் ஜவாபு சொல்லக்கூடிய அந்த பயங்கர நாள் வருவதற்கு முன்னால் நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலாக்கப்பட வேண்டும், நீதி நேர்மையாக பொருளீட்டல் செய்ய வேண்டும். இன்று இஸ்லாத்துக்கு எதிராக தீய சக்திகள் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை ஆய்வு செய்வதற்கும் பொருளாதாரத்தை முடக்குவதற்கும் ஏன் சதித்திட்டம் தீட்டிருக்கிறார்கள்? நாமே தேடிக்கொண்டவைகள் தான், யாரும் யாரையும் குறையாக சொல்ல முடியாது. இஸ்லாம் உழைப்புக்கு எப்படி ஊக்கப்படுத்திருக்கிறதோ, உழைப்புக்கு வழி சொல்லி தந்திருப்பது போல அதற்குரிய முறைகளையும் முன்வைத்திருக்கிறது. ஆனால் என்னுடைய கையிலே பணம் கிடைக்க வேண்டும், மக்கள் மதிக்கின்ற ஒரு கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்பதற்காக வியாபாரத்திலே எத்தனையோ குறுக்கு வழிகள் கையாளப்படுகின்றன. அந்த குறுக்கு வழிகளில் ஒன்றுதான் இன்று பொய் சொல்லி வியாபாரம் செய்வது. அநேகமான வியாபாரிகள் இன்று பொய் சொல்லி பழகிவிட்டார்கள். பொய் என்றாலே அது ஒரு திருநாற்றம். எப்பொழுது அடியான் பொய் சொல்ல ஆரம்பிக்கின்றானோ அவனிடமிருந்து மலக்குமார்கள் கட்டை கணக்கிலே மைல் கணக்கிலே அவனை விட்டு விரண்டோடுகிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று பஜாரிலே மலக்குமார்களுக்கு ஓடுவதற்கு இடம் இல்லாமல் இருக்கும் நினைக்கிறேன், அவ்வளவு வேகமாக ஓடுகிறார்கள். பொய்யும் திரட்டும் உருட்டும் அநியாயமும் இன்று பஜார்களிலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க பார்க்க வேண்டும். ஹாஜி சகோதரே, இது ஜப்பானுடைய சாமான், இது சிங்கப்பூருடைய சாமான், இது துபாய் சாமான் என்று 10 ரூபாய் லாபத்துக்காக எத்தனையோ நூற்று கணக்கான பொய்களை உரைக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த ஒரு மனிதன் பொய் சொல்லி வியாபாரம் செய்வானோ அல்லாஹ் வியாபாரத்திற்கக்கூடிய வரக்கத்தை பறித்தெடுத்து விடுவான், முகத்தில் இருக்கக்கூடிய ஒளிமையெல்லாம் போக்கி விடுவான். இப்படி பொய் சொல்லுவது போல, அடுத்தவுடைய வாகனத்தையும் சொத்தையும் திருடுவது போல நமக்கு மத்தியில் காணப்படுகின்ற மாற்றுவது மாற்று வழிதான், ஒரு குறுக்கு வழிதான் ஏமாற்று வியாபாரம் செய்வது, அடுத்தவனுக்கு துரோகம் செய்து பணம் சம்பாதிப்பது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று வியாபாரத்திலே மோசடி, பேச்சுவார்த்தையிலே மோசடி, கொடுக்கல் வாங்கலே மோசடி, அடுத்தவனை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது சிலருடைய போக்காக மாறிவிட்டது, சிலருடைய தொழிலாக மாறிவிட்டது. இன்று எத்தனையோ வீடுகளை எடுத்து நோக்கினால், எத்தனையோ ஊர்களில் இருந்து பொய் ஆவணங்களை செய்து, எனது மகன் அவன் ஒரு இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், எமது ஊரிலே பள்ளி கட்ட இருக்கிறது, மதுரை தாக்கத்தை இருக்கிறது என்று போலி ஆவணங்களை எடுத்துக் கொண்டு கடை கடையாக திரிந்து பணம் வசூலிப்பது சிலருடைய போக்காக மாறிவிட்டது. உண்மையாக வசூலித்து பாடுபடக்கூடிய சமூக தொண்டர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லை என்று நாம் தட்டி கழிக்கவில்லை. எனவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பணம் சம்பாதிக்கின்ற வியாபாரிகள் இந்த வடயத்திலே நாம் நிதர்சனமாக செயல்பட வேண்டும். நம்முடைய புத்தி தவறவிடக் கூடாது. அலசி ஆராய்ந்து தீவிர விசாரித்து தான் 1 ரூபாய் பணத்தையாவது அல்லாஹ்வின் வழியிலே செலவழிக்க வேண்டும். இன்று எத்தனையோ முகவர் நிலையங்களை எடுத்துக்கொண்டால், 10 லட்சம் தாருங்கள், 5 லட்சம் தாருங்கள், உங்களை கனடாவுக்கு அனுப்புவோம், உங்களை கொரியாவுக்கு அனுப்புவோம், உங்களை ஜப்பானுக்கு அனுப்புவோம் என்று பத்திரிகையிலே ஜாய மாய வார்த்தைகளை விளம்பரம் செய்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட இந்த மக்களுமோ சொத்தை விட்டு, பொருளை விட்டு, மனைவியுடைய ஆபரணங்களை விட்டு மொத்த பணமாக ஒப்படைக்கிறார்கள். பல நாட்களாகவும் அந்த பணத்தையும் காணவில்லை, அந்த விசாவையும் காணவில்லை, ஆங்காங்கே ஒளிந்து மறைந்து ஏமாற்று வியாபாரம் செய்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே தான் அடுத்தவனுக்கு துரோகம் செய்துவிட்டு, அடுத்தவனை ஏமாற்றிவிட்டு கனடாவுக்கு சென்று மொழிக்கலாம், கொரியாவுக்கு சென்று மொழிக்கலாம், சிங்கப்பூருக்கு சென்று மொழிக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒழிக்கலாமா, மறையலாமா? இந்த அநியாயக்கார அடியானை நாளை கியாமத்திலே நாளையில் அல்லாஹ் பிடித்து கேட்பார், லனந்தி இன்னொருக்கு துரோகம் செய்துவிட்டு, போலி ஆவணங்களை செய்துவிட்டு, போலி ஏஜென்சிகளை வைத்து மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தாய், ஏமாற்றிக் கொண்டிருந்தாய், சமுதாயத்தை வலிகத்தில் ஆழ்த்திக் கொண்டிருந்தாய், ஒரு நாள் எனக்கு முன்னால் நிறுத்தப்பட மாட்டாயா, விசாரணைகள் கேட்கப்பட மாட்டாயா என்று கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த அடியான் செய்த எல்லா நன்மைகளும் பறிக்கப்படும். அவன் தொழுத தொழுகைகள், அவன் நோற்ற நோன்புகள், அவனோதின குர்ஆன் திலாவத்துக்கள், ஜிக்ருகள், சதக்காக்கள், ஹஜ்ஜுகள், உம்ராக்கள், எல்லா நன்மைகளும் பறிக்கப்பட்டு பைஜால ஃபீ ஹஸனாத்தில் ஆகர், அநீதி இழைக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட அடியான் மீது சுமத்தப்படும். இவர்தான் மிகப்பெரிய வங்கரொட்டுக்காரர், இவர்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, வீடில்லாதவன் நஷ்டவாளி அல்ல, தொழில்லாதவன் நஷ்டவாளி அல்ல, காலிலே பாதரட்சை இல்லாதவன் நஷ்டவாளி அல்ல, ஆகப்பெரிய நஷ்டவாளி, ஆகப்பெரிய துப்பாக்கிசாலி. மனையளவு அமல் செய்து நாளை கியாமத்திலே நாளையில் எல்லா அமல்களையும் அடுத்த அடியானுக்கு பறிகொடுத்து விட்டு இவன் பரிதவித்துக் கொண்டிருப்பானே, இவன் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஏமாற்றுவது போல எல்லா வியாபாரிகளுக்கு மத்தியிலும், எல்லா கடைகளுக்கு மத்தியிலும் காணப்படுகின்ற மற்றொரு பாவச்செயல் தான் அளவை நிறுவையில் மோசடி செய்வது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று இஸ்லாமிய கடையிலே 1 கிலோ சீனி எடுத்து விட்டு அந்நியுடைய கடையிலே மற்றொரு 1 கிலோ எடுத்து அலந்து நிறுத்தி பார்த்தால், இஸ்லாமிய கடை எடுக்கப்பட்ட அந்த சீனியிலே 50 கிராம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. இது இது சில்லறை கடை மட்டுமல்ல, ஜவுளி கடையாக இருக்கலாம், ஹார்ட்வேராக இருக்கலாம், புடவக்கடையாக இருக்கலாம், ஹோட்டல்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் போலி பொருட்களை, துருநாற்றம் வீசக்கூடிய பொருட்களை குளிர்பத்தியில் வைத்து மற்ற மக்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது, ஹராமான முறையில் அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது. சஹாபாக்களிலும் அன்று தொட்டு வியாபாரிகள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு வியாபார நோக்கிலே தூர தூர இடங்களுக்கு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். ஆங்காங்கே பிரயாணத்தை மேற்கொண்ட தாபியங்கள், இஸ்லாமிய தலைவர்கள் சீராக வியாபாரம் செய்ததனால் அந்தந்த நாடுகளோ இஸ்லாமிய நாடுகளாக மாறிவிட்டன. சிங்கப்பூர், இந்தோனேசியா, மலேசியா போன்ற நாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். வரலாறு சொல்கிறது அங்கே பிரயாணத்தை மேற்கொண்ட தாபியங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சீராக நீதி நேர்மையாக பொருளீட்டல் செய்ததனால் அந்த நாடுகளோ இஸ்லாமிய நாடுகளாக மாறிவிட்டன. இன்று நம்முடைய வியாபாரத்தை பார்த்து கொக்கரிப்பதற்கும் நமக்கு எதிராக படையெடுப்பதற்கும் இன்று கஸ்டம்ஸிலே நமது பொருளாதாரத்தை முடக்குவதற்கும் காரணம் என்ன? நம்முடைய ஹராமான சம்பாத்தியம் தான். நீதி நேர்மை இல்லாத, அல்லாஹ்வுடைய பயமச்சம் இல்லாத வியாபாரம் தான். எத்தனையோ கோழி விற்பனை செய்யக்கூடிய ஊர்களை எடுத்துக்கொண்டால், கோழி பண்ணைகளை எடுத்துக்கொண்டால், அவருடைய எடையை கூட்டுவதற்காக வேண்டி இன்று பட்டைகள் பொருத்தப்பட்டு இன்ஜெக்ஷன் பொருத்தப்பட்டு நீர்களை ஊற்றுகின்றார்கள். ஐஸ் பெட்டிகளை வைத்து அதனை விற்பனை செய்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பரக்கத் செய்வானா? வியாபாரத்தை முன்னேற்றத்தை உண்டாக்குவானா? கிடவே கிடையாது. எனவேதான் குர்ஆன் என்ன சொல்கிறது? வைலுல்லில் முத்தஃபிபீன். இப்படிப்பட்ட அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடிய, ஹராமான சம்பாத்தியம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு கேடுண்டாகட்டும். அவர்களுக்கு அதாவது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அளவை நிறுவை என்று சொன்னால் அது தராசி மட்டுமல்ல, புற்றூர் அளவாக இருக்கலாம், கொத்தளவாக இருக்கலாம், முகத்து அளவாக இருக்கலாம், காணி அளப்பதாக இருக்கலாம். எந்த அளவு கண்டால் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒருவர் ஒரு காரியாலயத்திலே ஒரு கடையிலே 8 மணித்தியாலம் வேலை புரிகிறார். அவர் 8 மணித்தியாலம் வேலை புரிய வேண்டிய இவர் 6 மணித்தியாலம் வேலை புரிந்துவிட்டு ரெக்கார்ட் புக்கிலே 8 மணித்தியாலம் புரிந்ததாக ஒப்பந்தம் செய்து சம்பளம் எடுப்பது ஹராம் மட்டுமல்ல, அவருக்கும் அதிலே வரக்கத் இல்லாமல் போய்விடட்டும் என்று இந்த குர்ஆன் ஆயத்து சார்ந்து பகர்கிறது. இன்று எத்தனையோ பாடசாலைகளை, அரபு மதரசாக்களை, குர்ஆன் மதரசாக்களை எடுத்து நோக்கினால் மாணவர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய 45 நிமிடத்தை அல்லது 2 மணித்தியாலத்தை அநேகமான ஆசிரியர்கள் இன்று போன் பேசுவதிலே அதை கழித்து முடிக்கிறார்கள். 45 நிமிடம் மாணவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய நேரத்திலே 30 நிமிடங்கள் இவருடைய தொழில் பேச்சிலே கழிகிறது, குடும்ப பேச்சிலே கழிகிறது, ஏன விவகாரத்திலே கழிகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, யாரும் குறையாக நடக்க வேண்டாம், நடப்பதைத்தான் சொல்கிறேன். இப்படி குறித்த சம்பளத்தை வாழக்கூடிய, அது தொழிலாளியாக இருக்கட்டும், ஏனைய பட்டதாரிகளாக இருக்கட்டும், கடமைகள் குறைவு செய்துவிட்டு அந்த சம்பளத்தை எடுப்பாரையானால் அதே வரக்கத்தில்லாத மட்டுமல்ல, அதன் மூலமாக அவருக்கு கேளுண்டாகட்டும் என்று இந்த குர்ஆன் ஆயத்து சார்ந்து புகர்கிறது. அதே நேரத்தில் தொழிலாளிகளை வழிநடத்தக்கூடிய உரிமையாளர்கள், அந்த தலைவர்கள் இவர்களை நூலுக்கு நூல் குறை கொடுக்க முடியாது, நூலுக்கு நூல் வேலை வாங்க முடியாது, அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். முன்ன பின் ஆகிவிட்டால் மண்ணுக்கும் மனப்பான்மோடு வாழ வேண்டும். இவ்வாறு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய வேளையில் அந்த தொழிலாளிகள் ஊசை போடுகின்ற இடத்தில் உலக்கை போடுவதற்கு முயற்சிக்க கூடாது. ஆகருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவேதான் நீதி நேர்மையாக பொருளீட்டல் செய்யுங்கள், வியாபாரத்தை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே பொருளாதாரத்தை கொடிகட்டி பறந்தவர்கள் முஸ்லீம்கள், வியாபார துறையை முன்னேறிகள் முஸ்லீம்கள், அந்நியவர்களுக்கு வழிகாட்டி கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். இன்று பஜாரிலே நம்முடைய சொத்து செல்வம் கடைகள் எல்லாம் அந்நியவர்கள் கைகளுக்கு மாற்றப்பட்டு முஸ்லீம்களே நின்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தலையிலே கையை தேனொசிக்கிறார்கள். நாம் தேடிக்கொண்டவைகள் தான். எனவே கடந்த காலம் சென்று விட்டது. எஞ்சிருக்கக்கூடிய காலங்களையாவது நமது உழைப்பை ஹலாலாக்கி சொர்க்கத்து கடந்திருக்கார்களா? ஆகுவோமாக, திருந்துவோமாக, திருந்தி நடப்போமாக. ஆக திருத்துவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.